SBS தமிழ்.
வணக்கம் பீர் முகமது அவர்களே.
வணக்கம்.
இப்ப இந்தியாவில் வந்து முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் பாதகம் சாதகம் அப்படிங்கிற மாதிரி எதை பாக்குறீங்க?
சாதகம் அப்படின்னு வந்து சொல்லணும்னா, சட்டத்தின் மூலம் இதுவரை தவறாக பயன்படுத்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான அநீதிகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆண்கள் வந்து, முஸ்லீம் ஆண்கள் வந்து கொஞ்சம் பயப்படக வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியாவிலுடைய கடந்த 60-70 வருஷ வரலாற்றை எடுத்துக்கொண்டால், முத்தலாக் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டே, இந்த ஒரு குறிப்பிட்டை வைத்துக்கொண்டே வந்து தவறாக பயன்படுத்தியதா, வாட்ஸ்அப்பில், தொலைபேசியில், அப்புறம் குறுஞ்செய்தியில் இப்படி சொல்லுவாங்க, நேரில் தலாக்கு தலாக் என்று சொல்வது, இப்படியாக இந்த விவகாரத்தை ரொம்ப எளிதாக ஆக்கி பல பெண்களை திருமணம் செய்வதற்கும் பெண்களை ஏமாற்றுவதற்கும் இப்படி ஒரு தூளாக, இது ஒரு கருவியாக வந்து முஸ்லீம் ஆண்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அதுவும் புள்ளிவரத்தை எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவில் தான் அதிகமாக இருந்தது. அங்கே வந்து கேள்வி கணக்கு இல்லை, ஏன்னா அங்கே வந்து ஜமாத்துகள் வந்து முஸ்லீம் ஆண்களுக்கு தான் ஆதரவாக இருக்கு. எங்கேயுமே அப்படிதான் இருக்கிற சூழல். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது மூலம் ஓரளவு பயம் வரும். ஏன்னா கோடிஃபை பண்ண எத்தனை தடவைதான் உச்சநீதிமன்ற சட்ட உறவு என்று அறிவித்தாலும் கூட அதை பொருட்படுத்தாத நிலைதான் இருந்து வந்தது. ஆனால் இது இந்த மூலம் கொஞ்சம் பயம் வரும், அது வந்து குறைவுக்கு அணுக வாய்ப்பு இருக்கிறது.
ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல வந்து ஒரு இந்துத்துவாவை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் அந்த கட்சி மேல வைக்கப்படுது. அப்படியான ஒரு கட்சி வந்து இதை கொண்டு வரும்போது எப்படி வந்து அது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம்?
அது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியாக தானாக முன் வந்து அவர்களே இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து கொண்டு வரப்படவில்லை. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பின் அடிப்படையில். காரணம், 2011 இதே அரசியல் சாசனம் வென்று இதை சட்டவரவு என்று அறிவித்தது. அதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து கொண்டிருந்தது. அதனை ஒட்டிதான் முஸ்லீம் பெண்கள் உட்பட பலர், பெண்கள் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இதை வந்து கோடிஃபை பண்ண, அதாவது சட்டப்பூர்வம் ஆக்க வேண்டும், வெறும் தீர்ப்பு சொன்னா போறாது, சட்டப்பூர்வம் கொண்டு வரதுக்கு அது முயற்சி எடுக்க வேண்டும், கோர்ட் அதற்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்ன பிறகு சுப்ரீம் கோர்ட் இதை 6 மாதத்தில் சட்டம் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகு தான் இவங்க பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தது, சரிங்களா? ஆனா இதுல ஒரு சிக்கல் பாத்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து இந்துத்துவா இந்த விஷயங்கள் அப்புறம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிஜேபியால் மட்டும்தான் இதை சட்டத்தை நிறைவேற்ற முடியும். காங்கிரஸ் அது வந்து யோசிக்கும், பல காரணங்கள் இருக்கு, ஓட்டு வங்கி அரசியல் பல சிக்கல்கள் இருக்கு. இதே காங்கிரசினுடைய தலைவர்களே, காங்கிரசுடைய அறிவிப்புகளே என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவல் இது. காங்கிரஸால் இதை செய்ய முடியாது. காரணம், சாபான கேஸிலே அது வந்து சட்டத்தை கொண்டு வந்து பல இடத்தில் அதனுடைய பலனை அனுபவித்தது. ஆனால் பிஜேபி தான் கொண்டு வர முடியும். பட் அவர் இதுல வந்து எதிர்க்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், இதனுடைய அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து இருந்து பிஜேபியுடைய அவசரம் தான் இதை வந்து சந்தேகத்துக்குரியதாக தவிர, இது வந்து முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையெல்லாம் அது வந்து கொண்டு வந்திருக்கிறது.
ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட பொறுத்த அளவுல பெரும்பாலான கட்சிகள் வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கின்றன. முக்கியமான எதிர்கட்சிகளான காங்கிரஸ் கட்சி உட்பட பல கட்சிகள் இந்திய அளவில் கூட இந்த சட்டத்தை எதிர்க்கின்றன. யாரும் வந்து அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி படலையே.
எனக்கு பொறுத்தளவு, நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு முஸ்லீம் பெண்களுக்குடைய சாதகமாக எழுதி கொண்டிருப்பவன், பெண்களுடைய அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன் இந்த முறையில். இந்த விஷயத்தை பார்க்கும்போது கட்சிகள் வந்து இரட்டை விடம் தான் போடுகின்றன என்று சொல்ல முடியும். காரணம், ஒரு நிலைப்பாடு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள ஒரு நிலைப்பாடு, அப்புறம் வெளியே ஒரு நிலைப்பாடு. நீங்க உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கொண்டால், என்ஐஏங்கிற ஒரு சட்ட திருத்தம், அதுக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆதரவு கொடுக்க அந்த சட்ட திருத்தத்துக்கு. அது வந்து அமித்ஷா வெளிப்படையா சொல்லணும், நாங்கள் இது முஸ்லீம்களுக்கும் தமிழ் தீவிரவாதிகளுக்கும் வேண்டிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிப்படையா பார்லிமெண்ட்ல அறிவிக்கிறார். அதுக்கு போய் திமுக ஆதரவு கொடுக்கு. ஆனால் இதை இந்த முத்தலாக விஷயத்தை பெற்றவர்கள் எதுக்கு, என்ன எதுனே தெரியல. எல்லாருக்கும் ஒரு சிறுபான்மை விஷயங்கள் இருக்கிறது, சிறுபான்மை சார்ந்த நலன், அப்புறம் ஓட்டு வங்கி இதெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்னும் வந்து முஸ்லீம் இந்திய ஆண் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முத்தலாக் என்பதை அவர்கள் வந்து சட்டத்தில் கை வைத்ததையோ அல்லது அதை முத்தலாக்கை நீக்குவதற்கோ இந்த சமூகம் வந்து ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் சட்டப்பூர்வமாக்க வேண்டியது கோர்ட்டுக்கு போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண் வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு சில அம்சங்கள் இருக்கு. கீழே இருந்தே மேலதான் போவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போவதற்கு ஜமாத்துகள் இருக்கு, அதுபோல சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் இருக்கு. இதை தாண்டி வந்து தைரியமாக கோர்ட்டுக்கு போகக்கூடியவங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. அவங்க தொடர்பு கொண்டவர்கள் அத்தனை பேருமே, அவங்களுடைய பிரச்சனைக்காக உள்ள நபர்கள், பிரச்சனைக்கு தீர்வுக்கு அவங்க எதிர்கொண்ட நபர்கள் அத்தனை பேருமே பெண்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு ஆணாதிக்க, தீவிர ஆணாதிக்க மனோபாவம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க என்பதனால்தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. அதாவது இன்னும் லாஸ்ட் ரிசார்ட், வேற வழி இல்லை, சரிங்களா? அதனால வந்து இந்த சமூகம் எப்போதுமே, அது குறிப்பாக மத அறிஞர்கள் என்பது சம்மதிக்கவே மாட்டார்கள். அதனாலதான் இந்த இதுக்கு இது மாதிரியான சட்டத்துக்கு தேவை இருக்கிறது.
சரி, இப்ப முஸ்லிம் பெண்களை பொறுத்த அளவுல இந்த சட்டம் வழியாக அவர்களுக்கு எந்த நன்மையை கொண்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
இந்த போன்ல வாட்ஸ்அப்ல இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தலாக்கு முறை வந்து மாறும். அதே நேரத்துல இதை தாண்டிய தலாக்கு முறைங்கிறது வந்து கோர்ட் இருக்கு அல்லது ஜமாத்துகள் இருக்கு. இப்போ அங்க போய் வந்து 3 மாச தவணை இருக்கு. முதல்ல போய் கணவன் மனைவிக்குள்ள மசியேசம் பண்ணி பாப்பாங்க, அதுலயும் ஃபெயில் வரும், ஆனா ஒரு தலாக்கு விட வேண்டும் இருக்கு. அப்புறம் 3 மாசம் காத்திருந்தப்புறம் அந்த தலாக்கு வந்து தானாகவே அது வந்து செல்லுபடியாத ஆகிவிடும், அவங்களுக்குள்ள திருமண பந்தம் வந்து முடிஞ்சிவிடும். இந்த முறைதான் இனி வந்து கடைபிடிப்பார்கள். ஏன்னா இது சட்டப்பூர்வமா ஆக்கப்பட்டனால் ஒருவேளை சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுமோ இந்த பயத்துல வந்து வந்து ஆக்கியதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த சட்டம் வந்து முஸ்லீம் மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு சாதகமான நல்ல அம்சம் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
சாதகமான அம்சம் எடுத்து, ஆனா ஒரேடியா நம்ம அது வந்து சாதகம்னு ஒரேடியா சொல்லிவிடும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து காலத்தின் போக்குதான் வந்து தீர்மானிக்கும். இப்போ பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சட்டப்பூர்வம் சொன்னப்புறம் கூட அது நடந்துட்டு இருந்து, இப்போ வந்து சட்டம் ஆக்கப்பட்டாச்சு, தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து இனி ஏற்படக்கூடிய நிலைமைங்கிறத நம்ம கால போக்கெல்லாம் பொறுத்து அறிய முடியும். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் ஓரளவு வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முன்பிருந்ததை விட மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய எதிர்காலம்ங்கிறது என்னங்கிறதுக்கும் அந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. கணவன் ஜெயிலுக்கு போய்விட்டா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், பெண்ணுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை. ரெண்டாவது, பெண் முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரை இன்னைக்கு மறுமணங்கிறது ஒரு சிக்கலா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டுனா மறுமணங்கிறதே இன்னைக்கு சிக்கலா இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அப்ப அந்த வயசுல வந்து முத்தலாக்கு சொல்லிட்டோம்னா இவங்களுடைய எதிர்காலம் என்னங்கிறதும் ஒரு ஒரு கேள்விக்குறி.
மிக்க நன்றி பீர் முகமது அவர்களே.
நன்றி, நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil